நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 27 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனின் இணை தலைமையில் கடந்த வாரம் உருவாகி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திய தமிழ் மக்கள் பேரவையின் இன்றைய இரண்டாவது கூட்டம் பற்றிய செய்திகள்.
அரசாங்கம் வந்து ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வர இருக்கின்றது உண்மை. அதிலே எந்த அளவுக்கு தமிழ் மக்களினுடைய உரிமைகள் பேணப்படும் என்பதுதான் எங்களுடைய பிரச்சனை.
கொழும்பில் அண்மையில் நடந்த வெளிநாட்டு பாடகர் ஒருவரின் இசை நிகழ்ச்சியை பௌத்த கலாச்சாரத்துக்கு முரணானது என்று விமர்சித்திருக்கின்ற ஜனாதிபதி மைத்ரிபாலவின் கருத்துக்கள். இந்தியாவில் தெலுங்கானா மாநில முதல்வர் பெரும் பொருட்செலவில் நடத்தியிருக்கின்ற யாகம் தொடர்பில் அரசியல் மற்றும் சமூக மட்டங்களில் எழுந்திருக்கின்ற விமர்சனங்கள்.
ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இத்தகைய யாகம் நடத்துவது என்பது மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதாக இருக்கும், ஒரு மூடு பழக்கத்தை ஊக்குவிக்கும், ஒரு இந்துத்துவ உணர்வை உருவாக்கும்.
மறைந்து வரும் மங்களேசை சிறப்பு தொடரின் 14 பாகம் மற்றும் இன்னவர செய்திகளும் இடம்பெறுகின்றன.
செய்திகள் வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் கிருத்திகா நாராயணன்.
ஈராக் ரமாதி நகரில் உள்ள மத்திய நிர்வாக வளாகத்தினுள் படையினர்கள் முன்னேறி சென்றுள்ளனர் என அந்நாட்டு இராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கட்டிடம் இந்த தருணம் வரை இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. இந்த கட்டிட வளாகத்தினுள் இருந்த இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் அங்கிருந்து பின்வாங்கி செல்வது தெரிவதாக இராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரத்தில் இராணுவத்தினருக்கு எதிராக நடந்த போரின் போது அவர்களை எதிர்ப்பதற்கு முக்கிய இடமாக இந்த கட்டிடம் பயன்படுத்தப்பட்டது. இந்த வருட ஆரம்பத்தில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளிடம் வீழ்ந்த ரபாதி நகரை மீட்பதற்கான இறுதி கட்டத்தை படையினர் நெருங்கி இருப்பதை அப்பகுதியில் நடைபெற்று வரும் சண்டைகள் காட்டுவதாக ஈராக்கில் உள்ள பிபிசி செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவிற்குள் நுழையும் முயற்சியில் போக்கிடமின்றி தத்தளிக்கும் கியூபா நாட்டு அகதிகளிடம் மத்திய அமெரிக்க நாடுகள் கருணை காட்ட வேண்டும் என்று போப் பிரான்சிஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய அமெரிக்கா வழியாக செல்லும் கியூபர்கள் பலர் ஆட்களை நாடுவிட்டு நாடு அனுப்பும் சட்டவிரோத கும்பலிடம் சிக்கியவர்கள் என்று போப் கூறினார். குடியேறிகள் கடந்து செல்ல நிக்கராகுவா அரசு அனுமதி மறுத்த நிலையில் கியூபர்கள் 1000 பேர் கோஸ்டாரிக்கா நிக்கராகுவா எல்லையில் சிக்கி நிற்கிறார்கள் என்று கருதப்படுகிறது. அமெரிக்கா சென்றடைய முயலும் கியூபர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு 80% அதிகரித்துள்ளதாக செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
அமெரிக்க டெக்சஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட சுழற்காற்று காரணமாக குறைந்தது 11 பேர் உயிரிழந்துள்ளனர். கார்கள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதோடு மரங்கள் சரிந்துள்ள விழுந்ததில் மிகப்பெரிய அளவில் மின்துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. கொல்லப்பட்டவர்களில் சிறு குழந்தையொன்றும் அடங்கும். டலாஸ் பிராந்தியத்தின் பெரும்பகுதி இருளில் மூழ்கியுள்ளது. கிறிஸ்மஸ் காலத்தில் அமெரிக்காவின் தென்பகுதியை புயல் தாக்கியதில் 29 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என தெரிய வருகிறது. இந்த மோசமான வானிலை சீற்றம் தொடரும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர்.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த மாதம் தாக்குதல் நடத்திய இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஒருவரின் சடலத்தை அடையாளம் குறிக்கப்படாத கல்லறை ஒன்றில் புடைத்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். சமி அமிமோர் என்ற அவரது சடலம் அவரது பெற்றோர்கள் வசிக்கும் பாரிஸின் புறநகர் பகுதி ஒன்றில் வியாழனன்று புதைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர் பட்டகலான் இசையரங்கத்தில் 90 பேரை கொன்ற 3 தற்கொலை தாக்குதல்தாரிகளுள் ஒருவராவார். அவரது உடல்தான் முதலில் புதைக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 13 நடந்த பாரிஸ் தாக்குதலில் 130 பேர் பலியானார்கள்.
ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் வைத்து சிப்பாயொருவரை கத்தியால் குத்த முற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இருவரை சுட்டுக்கொலை செய்துள்ளதாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். தென்னகரான நாப்லூஸிலுள்ள சாலை சந்தியில் இந்த சம்பவம் நடந்துள்ள நிலையில் சிப்பாய் சிறிய காயத்திற்குள்ளாகியுள்ளார். முன்னதாக நடந்த இதேபோன்ற தாக்குதல் சம்பவத்திற்காக பாலஸ்தீனர் ஒருவர் ஜெருசலேமில் வைத்து கைது செய்யப்பட்டார். இதில் மற்றொரு சிப்பாயும் காயமடைந்தார்.
சோமாலிய இஸ்லாமியவாத குழுவான அல் ஷபாப் ஆயுததாரிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் கென்ய போலீஸ் அதிகாரிகள் குறைந்தது 2 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கென்யாவின் வடகிழக்கே சோமாலியாவுடனான எல்லையை ஒட்டியிருக்கும் எல் வாக் என்ற ஊரில் இந்த திடீர் தாக்குதல் நடந்துள்ளது. இத்தாக்குதலில் ராணுவ வாகனம் ஒன்றையும் கைப்பற்றியுள்ளதாக அல் ஷபாப் கூறுகிறது. சமீபத்திய வாரங்களில் இப்பகுதியில் பல தாக்குதல்கள் நடந்துள்ளன. இஸ்லாமியவாதிகளை தோற்கடிப்பதற்காக 2011 கென்யா சோமாலியாவுக்குள் தனது படைகளை அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது.
சீனாவின் கிழக்கில் சாண்டெங் மாகாணத்தில் அண்மையில் விபத்து நடந்த ஒரு ஜிப்சம் சுரங்கத்தின் உரிமையாளர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டுள்ளார் என சீனாவின் அரச ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. இரண்டு நாட்களாக சுரங்கத்திற்குள் சிக்கியுள்ள 17 பணியாளர்களை சென்றடைய மீட்புக் குழுக்கள் தொடர்ந்து முன்னேறி வருகின்றனர்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனின் இணை தலைமையில் கடந்த வாரம் உருவான தமிழ் மக்கள் பேரவை என்ற புதிய அமைப்பு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அமைப்பின் இரண்டாவது கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. மேலதிக தகவல்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் பேரவையானது ஒரு மக்கள் இயக்கம் என்றும், ஒரு அரசியல் கட்சியாக இயங்குவதற்கோ அல்லது தேர்தல்களில் போட்டியிடுவதற்கோ அதற்கு எந்தவிதமான நோக்கமும் கிடையாது என்றும், எனவே தமிழ் மக்கள் பேரவை மீது அரசியல் சாயம் பூச வேண்டாம் என்று அந்த அமைப்பின் இணைத்தலைவர்கள் இன்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் பேரவையின் இரண்டாவது அமர்வு இன்று யாழ் பொது நூலக மண்டபத்தில் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. பிளாட் அமைப்பின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சித்தார்த்தன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவருமாகிய சுரேஷ் பிரமச்சந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் மற்றும் தமிழ் மக்கள் பேரவையின் முக்கிய உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். கூட்டம் முடிவடைந்ததன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போதே பேரவையின் இணைத்தலைவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த பேரவையின் முதலாவது கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்ததற்கு அமைவாக ஒரு அரசியல் தீர்வு காண்பதற்குரிய வரைவை தயார் செய்வது தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் ஆராயப்பட்டு அதற்கென 15 பேர் கொண்ட உபகுழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக செய்தியாளர்களுடனான சந்திப்பின் போது பேரவையின் இணைத்தலைவர் டாக்டர் பி லக்ஷ்மண் அவர்கள் கூறினார்.
அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயத்தில் உள்ள முக்கியமான அம்சங்களை உள்ளடக்கியதான ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட், ஒரு பிரேமை நாங்கள் முன்வைக்க இருக்கிறோம். அது மிகக்குரிய காலத்தில் தமிழ் மக்கள் பேரவை சபையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின் அது நிச்சயமாக மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும். மிகக்குரிய காலத்துக்குள்ள, ஒரு மாத காலத்துக்குள்ள அதை நாங்கள் செய்யறதுக்கான யோசனையிலே இருக்கிறோம்.
இந்த உபகுழு அல்லது நிபுணர் குழுவினால் தயாரிக்கப்படுகின்ற முன்னோடி அறிக்கை பேரவை உறுப்பினர்களினால் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டு அவர்களின் ஆலோசனைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட இருக்கின்றன.
தமிழ்நாட்டில் பேரவையில இருக்கின்ற 32 அங்கத்தவர்களில் 4-5 பேர் தான் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள். மிக்க 28 பேர், 25 பேர், 28 பேர் அரசியலுடன் சம்பந்தப்படாதவர்களும், அரசியல் கட்சிகளை சாராதவர்களும், சமூக அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களும், அவர்கள் மூலம் நாங்கள் மக்கள் மத்தியில இந்த அரசியல் விரைவை, அடிப்படை விரைவை கொண்டு போய் மக்களின் ஆலோசனைகளையும் பெற்று மக்களின் தேவைகளையும் நாங்கள் உள்வாங்கி இந்த அவை மூலமாக நாங்கள் அந்த எக்ஸ்பர்ட்டுகளுக்கு அதை அந்த இன்புட்ஸை கொடுத்து அதன் மூலம் நாங்கள் அந்த மக்கள் அபிலாசைகளை பிரதிபலிக்கின்ற ஒரு இறுதி ஆவணத்தை நாங்கள் 3-4 மாத கால இடைவெளிக்குள் அதை தயாரிக்கிறதுக்கான முயற்சியிலும் மேற்கொண்டுள்ளோம்
என்றார் டாக்டர் லக்ஷ்மண் அவர்கள். இதேவேளை முஸ்லிம் மக்களின் பிரச்சனைகளையும் இந்த நிபுணர் குழு ஆராய்ந்து அரசியல் தீர்வில் அவற்றை எவ்வாறு உள்ளடக்குவது என்பது குறித்து முடிவு செய்யும் என்றும் டாக்டர் லக்ஷ்மண் அவர்கள் தெரிவித்தார். இதற்கிடையில் அரசாங்கம் கொண்டுவர உள்ள புதிய அரசியல் அமைப்பில் அரசியல் தீர்வு தொடர்பில் தமிழ் மக்களின் கருத்துக்களை உள்ளடக்குவதற்குரிய முயற்சிகளை தமிழ் மக்கள் பேரவை முன்னெடுக்கும் என்று பேரவையின் மற்றொரு இணைத்தலைவராகிய வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறினார்.
நிலமட்டத்தில் இருந்து எங்களுடைய மக்களை ஒன்று சேர்த்து அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வண்ணமாக நாங்கள் சில நடவடிக்கைகளை எடுத்து இப்பேற்பட்ட விடயங்களை, இப்பேற்பட்ட பாதுகாப்பு சம்பந்தமான உத்தரவாதங்களை நாங்கள் பெறும் விதமாக அந்த புதிய அரசியல் யாப்பு இருக்க வேண்டும் என்று எடுத்து கூறும் விதமாகத்தான் நாங்கள் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். அரசாங்கம் வந்து ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வர இருக்கின்றது உண்மை. அதிலே எந்த அளவுக்கு தமிழ் மக்களினுடைய உரித்துக்கள் பேணப்படும் என்பதுதான் எங்களுடைய பிரச்சனை. நீங்கள் பேணுவீர்கள் என்று நம்புகின்றோம். எமக்கு இப்பேற்பட்ட உத்தரவாதங்களை நீங்கள் எங்களுக்கு வலியுறுத்தி அதில் உள்ளடக்க வேண்டும் என்று கோருவதுதான் எங்களுடைய கடமையாக இருக்கிறது. எங்களுடைய நாடு பறி போகும், எங்களுடைய வீடு பறி போகும், எங்களுடைய காணி பறி போகும், எங்களுடைய கலாச்சாரம் பறி போகும், எங்களுடைய மொழி பறி போகும் என்ற ஒரு பயம் இருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள்.
மாணிக்க வாசகம் அளித்த குறிப்பாது. இலங்கை தலைநகர் கொழும்பில் அண்மையில் நடந்த வெளிநாட்டு பாடகர் ஒருவரின் இசை நிகழ்ச்சியில் நடந்த சில நிகழ்வுகள் பௌத்த கலாச்சாரத்துக்கு முரணானவை என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியிருக்கிறார். இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு அரசு இனிமேல் அனுமதி வழங்காது என்றும் அவர் கூறியுள்ளார். இது பற்றிய குறிப்பொன்றை வழங்குகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையின் கலாச்சாரத்தையும் இளம் சமூகத்தினரையும் பாதிக்கும் வகையில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்கு இனிவரும் காலங்களில் அனுமதியளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அம்பாறை டி எஸ் சேனநாயக்க தேசிய கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். புகழ்பெற்ற ஸ்பானிஷ் பாடகரான என்ரிகே இக்லேசியஸின் இசை நிகழ்ச்சி இம்மாதம் 20ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்ற நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்வையிட வந்த பெண் ஒருவர் என்ரிகே மேடையில் பாடிக்கொண்டிருந்த போது தனது மார்பு கச்சையை கலற்றி அவரது கையில் கொடுத்தார். இந்த வீடியோ வலைதளங்களில் வெளியானதன் பின்னணியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த சம்பவத்தை தனது உரையின் போது சுட்டிக்காட்டியுள்ளார்.
கொழும்பு திபுனா சங்கீத சந்தர்சனையா மே சங்கீத சந்தர்சனையிட்டு ஆவி காயகே பிட்டின் விதேசிய காயகே காவி மே கேனு லமாய் மே பிரசியரேக கலுவலகிட்டாங் விசிகேருலா துண்ணா.
கொழும்பிலே கடந்த வாரம் ஒரு இசை நிகழ்ச்சி நடந்தது. ஒரு மணி நேரத்துக்கும் குறைவான ஒரு நிகழ்ச்சி தான் அது என்றாலும் அதற்கு 50,000 ரூபாய் வரையில் டிக்கெட் விற்கப்பட்டிருக்கிறது. பியர், பிராந்தி, ஜின், விஸ்கி என்று அனைத்து மதுபானங்களும் இளம் பார்வையாளர்களிடம் விற்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியை பார்வையிட வந்த பெண்ணொருவர் தனது மார்பு கச்சையை கழற்றி பாடகரின் கையில் கொடுத்திருந்தார். ஒரு சிங்கள பௌத்தனாக இருக்கின்ற போதிலும் இதை என்னால் கூறாமல் இருக்க முடியவில்லை
என்று கூறிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இவ்வாறான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு இனிமேல் அனுமதி வழங்கக்கூடாது எனவும் தெரிவித்தார்.
வெளிநாட்டினரை கொண்டு வந்து நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு உள்நாட்டில் அனுமதி பெற வேண்டும். அவ்வாறு அனுமதி கோரப்படும் போது அதிகாரிகள் சிலவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். பணம் சம்பாதிப்பதற்காக எமது கலாச்சாரத்தையும் மனிதாபிமானத்தையும் புறந்தள்ள முடியாது. இதனால் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு இனி வரும் காலங்களில் நான் அனுமதி வழங்கப் போவதில்லை என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்
என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய செய்திகள். இந்தியாவில் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா என்ற புதிய திட்டம் இன்னும் 3 வாரங்களில் துவங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார். இது பற்றிய செய்திகளுடன் நமது செய்தியாளர் ஜெயக்குமார்.
எல்லா மட்டத்திலும் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் முயற்சியாக ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா என்று பெயரிடப்பட்டுள்ள புதிய திட்டத்திற்கான செயல் வடிவம் வரும் ஜனவரி 16ஆம் தேதி என்று வெளியிடப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார்.
ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா யுவா பீடிக்கு ஒரு பஹத் பட அவசர் லேக்கே ஆயி ஹை.
சமூகத்தில் மிகவும் அடிமட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கும் இத்திட்டத்தின் நன்மைகள் சென்றடைவது உறுதி செய்யப்படும் என மோடி இதன்போது குறிப்பிட்டார். நாட்டு மக்களுக்கான மாதாந்த வானொலி உரையின் இந்த ஆண்டின் கடைசி உரையில் நரேந்திர மோடி இதை தெரிவித்தார். புதிதாக செயற்படுத்தப்பட உள்ள இந்த திட்டம் நாட்டின் முக்கிய கல்விக் கூடங்களான இந்திய தொழில்நுட்ப கழகங்கள், இந்திய மேலாண்மை கழகங்கள், மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் தேசிய தொழில்நுட்ப கழகங்கள் ஆகியவற்றுடன் இணைக்கப்படும் எனவும் பிரதமர் கூறினார்.
ஐஐடி, ஐஐஎம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், என்ஐடிஸ், ஜஹா ஜஹா யுவா பீடி ஹை சபோ லைவ் கனெக்டிவிட்டி கே த்வாரா இஸ் காரியக்ரம் மே ஜோடா ஜாயேகா.
புதிய தொழில் தொடங்க வங்கி கடன்களை ஏற்படுத்தி கொடுப்பது, தொழில் முயற்சிகளுக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் சலுகைகள் அளிப்பது போன்றவற்றுக்கு வழிகள் உருவாக்கப்படும் எனவும் மோடி குறிப்பிட்டிருந்தார். புதுமைகளை புகுத்தாமல் உலகம் முன்னேற முடியாது என்று கூறிய மோடி, தயாரிப்பு, சேவை பிரிவு, விவசாயம் என எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் புதிய சிந்தனை, புதிய வழிமுறை என அவற்றை புத்துணர்ச்சியோடு வைத்திருக்க வேண்டும் என்றார். நாட்டு மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிய மோடி, இந்திய மக்களுக்கு சமையல் எரிவாயு மானியத்தை நேரடியாக வங்கி கணக்குகளில் செலுத்தும் திட்டத்தின் மூலமாக 15 கோடி மக்கள் பயனடைவதாகவும் அத்திட்டம் கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றுள்ளது என்றும் கூறி பெருமிதம் கொண்டார். தூய்மையான இந்தியாவை உருவாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் அப்போது விவரித்தார். குறிப்பாக சுற்றுலா தலங்களை தூய்மை பகுதிகளாக மாற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். ஜனவரி 12ஆம் தேதி விவேகானந்தர் பிறந்த நாள் விழா நாடெங்கும் இளைஞர்கள் விழாவாக மொத்தம் 5 நாட்கள் கொண்டாடப்படுகிறது என்றும், அதே சமயம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்கும் மிகப்பெரிய திருவிழா ஒன்று சத்தீஸ்கரில் நடைபெற உள்ளது என்றும், இதற்கான யோசனைகளை தம்மிடம் நேரடியாக சிறப்பு கைபேசி ஆப் மூலமாகவும் தெரிவிக்கலாம் என மோடி கூறினார். இதற்காகவே நரேந்திர மோடி என்கிற பெயரில் கைபேசி ஆப் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதை விமர்சித்துள்ள காங்கிரஸ் கட்சி, வெளிநாட்டு பயணங்களில் ஓய்வில்லாமல் தெரியும் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்திக்க முடியாது என்றும், தற்போதாவது சிறப்பு கைபேசி ஆப் உருவாக்கும் எண்ணம் அவருக்கு உருவாகியுள்ளது, வரவேற்கக்கூடியதுதான் என்றும் கூறியது. இதனிடையே இந்திய நலனை காக்க நரேந்திர மோடியை அகற்ற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கூறியுள்ளார்.
ஜெயக்குமார் அளித்த குறிப்பது. தெலுங்கானா மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் மேடக் மாவட்டத்தில் உள்ள தனது பண்ணை வீட்டில் கடந்த 5 நாட்களாக ஆயுத சண்டி மகாயாகம் நடத்தி வந்த பந்தலின் ஒரு பகுதி இன்று தீப்பிடித்து எரிந்துவிட்டது. இந்த சம்பவத்தில் யாரும் காயமடைந்ததாக தகவல் இல்லை. அதே நேரம் அரசு பொறுப்பில் உள்ள முதலமைச்சர் ஒருவர் பெரிய அளவில் யாகம் நடத்தியது இந்திய அரசியல் சாசனத்தின் மதச்சார்பின்மை கொள்கைக்கு முரணானது என்ற விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது. அந்த சர்ச்சை பற்றிய விவரங்களை தருகிறார் சாதாத்.
2000 அதிகமான புரோகிதர்கள் பங்கேற்க இந்த ஆயுத சண்டி மகாயாகம் நடத்தப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த யாகத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தவிர நாட்டின் முக்கிய தலைவர்களும் பிரமுகர்களும் கூட பல்வேறு கட்டங்களிலே இந்த யாகத்தில் பங்கேற்றிருந்தனர். மக்கள் நலனுக்காக பிரார்த்திப்பதாக கூறிக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் ஒருவர் இப்படி பெரிய அளவில் யாகம் நடத்துவது பற்றி பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான ஞானியிடம் கருத்து கேட்டேன்.
நிச்சயமாக வந்து அரசு பொறுப்பில் இருக்கிறவர்கள் வந்து தங்களை எந்த ஒரு மதசாயத்தோடும் போய் பூசிக்கொள்ளாமல் இருப்பது அவசியம். ஆனால் இந்தியாவில் வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தலைவர்கள் வந்து மதித்து நடந்து கொண்டது இல்லைங்கிறது நாம் தொடர்ந்து பார்க்குறோம். பல பிரதமர் பதவியில் இருந்தவங்க, ஜனாதிபதி பதவியில் இருந்தவங்கெல்லாம் பல்வேறு நேரங்களில் தனிப்பட்ட முறையில் கோவில் வழிபாட்டுக்கு போகிறது, தனிப்பட்ட முறையில் ஜோசியங்களை சந்திப்பது, தனிப்பட்ட முறையில் இப்படி யாகங்கள் நடத்துவதுன்னு வெவ்வேறு காலகட்டங்களில் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதனால் இதை வந்து அதனுடைய தொடர்ச்சி தான். இவர் ரொம்ப பிரம்மாண்டமாக செய்வதனால இது உடனடியாக மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தவறுடைய தொடர்ச்சியான தவறு என்றுதான் பார்க்க வேண்டும்.
தெலுங்கானா மாநிலம் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய வறட்சியை சந்திச்சிருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு இடமா இருக்குது. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு யாகம் நடத்தப்படுறதுங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க?
இல்லை, இது எல்லாமே அது பிரச்சனை. அவரை கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்வார்னா, நான் வறட்சியிலிருந்து மீண்டும் வருவதற்கும் மீண்டும் வறட்சி ஏற்படாமல் இருப்பதற்கும் நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அவர் பதில் சொல்லிடுவார். அதனால் இது அவருடைய நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயமா மாறி போயிடும். அது நல்ல விஷயம். வறட்சி இல்லாமல் தெலுங்கானா இப்போது வளத்தோடவே இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலும் கூட அரசு பொறுப்பில் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாதுங்கிற அடிப்படையை தான் நாம் பார்க்க வேண்டும்.
நாட்டின் ஜனாதிபதி தொடங்கி மாநில முதலமைச்சர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதி, கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள், இந்த மாதிரி நாடெங்கிலும் இருந்து முக்கிய பிரமுகர்கள் இதில் போய் கலந்துகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
நிச்சயமாக தவறான முன்னுதாரணம். இதனால தான் மக்களுக்கு வந்து அரசியல்வாதிகள் மீதும் அரசியல் அமைப்பு மீதும் தலைவர்கள் மீதும் நம்பிக்கை எல்லாம் போயிடுது. இவங்க மக்களுக்கு வந்து சராசரி மக்களுக்கு கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அதை தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியுமான்னு கூட ஒரு விதத்தில் பார்க்குறாங்கன்னு சொல்லலாம்.
இந்த யாகத்தை நடத்துவதில் பொதுப்பணமும் அரசு எந்திரமும் தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெலங்கானா மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சித்திருக்கிறது. ஆனால் யாகத்துக்கான செலவுகளில் அரசு நிதி அறவே பயன்படுத்தப்படவில்லை என சந்திரசேகர ராவ் விளக்கம் அளித்திருக்கின்றார். இது பற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அவர் சொல்றத அப்படியே நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸுக்காக ஏத்துக்கிட்டா கூட, சொந்த நிதியிலிருந்து கூட ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இத்தகைய யாகம் நடத்துவது என்பது அது வந்து திசை திருப்புறதாக இருக்கும். உதாரணமா இப்போ அவரு அரசு தெலுங்கானா அரசு, அந்த அரசு நடவடிக்கை எடுக்குது, ஆனா மக்கள் பிரச்சனை தீரல அப்படின்னா வந்து மக்கள் யாகம் நடத்தணுமா? ஆகவே இது வந்து ஒரு ஒரு முட்டாள்தனமானது ஒட்டுமொத்தமாக மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதாக இருக்கும், ஆன்மீக ரீதியில பிரச்சனைக்கு தீர்வு கண்டு முயற்சிக்கிறதாக இருக்கும், ஒரு மூடு பழக்கத்தை ஊக்குவிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக யாக மக்கள்லாம் உங்களுக்கு வந்து நேரடியாக இந்துத்துவோட தொடர்புனா கூட ஒரு இந்துத்துவ உணர்வை உருவாக்கும்.
ஆனால் சிபிஐ கட்சியை கூட தொண்டர் மட்டத்தில் கேரளாவில் பிள்ளையார் சதுர்த்தி விழாக்களையும் மேற்கு வங்கத்தில் வந்து துர்கா பூஜையையும் நடத்துறது, அதில் கலந்துக்கிறது போன்றதை செய்கிறதா ஒரு விமர்சனம் இருக்கிறது.
அதாவது இப்போ பொங்கல் விழா வரும், தீபாவளி வரும், பூஜா வரும், அந்த பூஜா விழா கொண்டாடுறப்ப எனக்கு வேலை கிடைக்கணும், வெளிவாசி உயர்வு குறையணும் அப்படின்னு வந்து பூஜா விழாவில் யாரும் கோரிக்கை வைக்கிறதுல வேண்டது இல்லை. அதை வந்து உங்களுக்கு மக்கள் கலந்துகிறது என்பது வேற பண்பாட்டுடைய ஒரு அம்சமாக இருக்கு, அதை யாரும் தவறுன்னு சொல்ல முடியாது. யாகம் என்பது குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பண்றவங்களுக்கு வந்து அப்படின்னா யாகம் நடத்தி நாட்டுக்கு விடுதல் வேணும்னு கேட்கலாம், சோசியலிசம் வேணும்னு கேட்கலாம், வரி மொழின்னு கேட்கலாம், அதுவா பாயிண்ட். ஆகவே மத விஷயங்கள் வருகிற போது அதுல சில பேர் பங்கேற்கிறாங்கன்றது வேற, இது மக்கள் பிரச்சனை அமைதி அதுக்காக யாகன்றது வேற.
சந்திரசேகர ராவ் இந்த யாகத்தை நடத்துவதற்காக ஒப்பந்தக்காரர்களிடமிருந்தும் தொழிலதிபர்களிடமிருந்தும் நன்கொடை பெறப்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டியிருக்கின்ற காங்கிரஸ் கட்சி, யார் எவ்வளவு நிதி கொடுத்தார்கள் என்ற விவரம் வெளியிடப்படாமல் போனால் இது பற்றி சிபிஐ விசாரணை கோருவோம் என்று எச்சரித்திருக்கிறது.
சாதா தலித்த குறிப்பு அது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக
மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 14 பகுதி தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
தமிழ் மக்களின் சமூக சமய கலாச்சார வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த மங்கள இசை தனது தனித்துவத்தையும் அந்தஸ்தையும் இழந்து வருவது பல்தரப்பில் கவலையுடன் நோக்கப்பட்டாலும் தீர்வு குறித்து இதுவரை தெளிவானதொரு திட்டம் முன்வைக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆலயங்களிடமிருந்து மங்கள இசைக்கான ஆதரவு சிறிது சிறிதாக குறைய ஆரம்பித்த சூழலில் நாகஸ்வரம் மற்றும் தவில் கலைஞர்கள் தமது வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்ல என்ன செய்தார்கள்? விளக்குகிறார் இசை அறிஞரும் ஆய்வாளருமான பி எம் சுந்தரம்.
அவர்களுக்கு கை கொடுத்து வந்தது திருமணங்கள் போன்ற சோசியல் ஃபங்க்ஷன்ல வாசிக்கிறது ஒண்ணு மட்டும்தான் அங்கே ஒரு நிலைமை வந்தது. ஆலயத்துக்குள்ள வாசிக்கிறதுங்கிறதுக்கு உண்டான ஒரு மதிப்போ அந்த முக்கியத்துவமோ குறைஞ்சு போய் இந்த மாதிரி திருமணங்கள் போன்ற சுபகாரியங்களில் வாசிக்கிறது சமூக நற்காரியங்களில் வாசிக்கிறதுங்கிற ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக நாகஸ்வரம் தவில் இரண்டினுடைய வளர்ச்சியும் குறைந்தது. ப்ரொஃபஷனலி ஆர்ட் வைஸும் குறைஞ்சது.
என்றைக்கு தமிழ் திரையுலகை நோக்கிய ஒரு ஈர்ப்பு ஆலயங்களிலும் நுழைந்ததோ அன்றே நாகஸ்வரமும் தவிலும் ஆலயங்களிலிருந்து வெளியேறும் சூழல் ஏற்பட்டது என கூறுகிறார் செய்தியாளரும் நாகஸ்வர இசை குறித்து தொடர்ந்து எழுதி வருபவருமான பகவதி கோலப்பன்.
இன்னைக்கு வந்து கோயில்களுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் முக்கியத்துவம் குறைய ஆரம்பித்ததோ என்று நிலவுடைமைகள் உடைந்து கோயில்கள் வந்து ஒரு மிக மோசமான நெருக்கடிகள் ஆரம்பித்ததோ அன்னைக்கு வந்து நாதஸ்வரம் தவில் கச்சேரிகளுக்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்தது. பெரும்பாலும் கோயிலை சார்ந்து தான் இருந்திருக்கு. அப்பமெல்லாம் இந்த லைட் மியூசிக் வராத காலம். கோயில்கள் வந்து என்று திரைப்பட பாடல்களை வைத்து இசை கச்சேரிகள் ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கு வந்து மக்கள் அந்ததுக்கு தான் போனாங்க. சினிமா நோக்கியான ஒரு ஈர்ப்பு கோயில்களையும் வெளிப்பட்டது. ஒரு அக்கறையற்ற ஒரு சமுதாயம், அது வந்து போற்றி பாதுகாப்பதற்கான உத்வேகம் எதுவுமே இல்லாத ஒரு சமுதாயம் இருக்கிறதுனால இவற்றிற்கு புரவலர்கள் இல்லாமல் அவங்க அதை பின்தொடர்வதற்கு இல்லாமல் அப்படியே விட்டு விலகிவிட்டார்.
இந்த கலை குறித்த அக்கறை தமக்கு உள்ளது என்று தொடர்ந்து கூறி வரும் தமிழக அரசு மாநிலத்தின் பல பகுதிகளில் 20 அதிகமான இசை பள்ளிகளை நிறுவி அங்கு நாகஸ்வரம் தவில் உட்பட இசை பயிலும் மாணவர்களுக்கு பல வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளது. அதேபோல சென்னையில் முன்னர் அரசு இசைக்கல்லூரி எனும் பெயரில் இயங்கி வந்த நிறுவனம் இப்பொழுது தமிழ்நாடு இசை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது. மங்கள இசைக்கலை எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை இந்த பல்கலைக்கழகம் உணர்ந்துள்ளார்களா என அதன் துணை வேந்தராக இருக்கும் வீணை காயத்ரியிடம் கேட்டேன்.
தமிழ்நாடு மியூசிக் யூனிவர்சிட்டியில் நாசர தவில் படிக்கிறதுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. அந்த எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
இது நல்ல க்வெஸ்சன் தான். இதில் நானும் ஐ அக்ரி வித் யூ. எதுக்கு எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்னா அவங்க 10th பாஸ் அவங்களோட நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களாம் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. இப்போ யூஜி லெவல் வரணுன்னா 10th, அதுக்கப்புறம் +2 படித்து முடிக்கணும். மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் கூட பாஸ் பண்ணல. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் அவங்களுக்கு அந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் இல்லாததுனால வி ஆர் நாட் அட்மிட்டிங் யூஜியில். ஸோ இதை பற்றி நாங்கள் மீன் எக்ஸ்பர்ட்ஸ் கலந்து பேசியிருக்கோம். நான் யோசித்து என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா நாதஸ்வரம் தவில் கலைஞர்களுக்காக மட்டும் நாங்கள் வி ஹாவ் டு ரிலாக்ஸ் த நார்ம்ஸ். எப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இல்லாமல் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் இருந்தால் போகும், அதுக்கப்புறம் ஒரு நேராக அவங்க வந்து யூஜி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஐ வாண்ட் டு சென்ட் அ ப்ரொபோசல் டு யூஜிசி சேர்மன் திரு தேவராஜ் அவர்களோட ஆல்ரெடி பேசியிருக்கேன் இதை பற்றி. நம்மளோட லக் எப்படின்னா அவர் தமிழ்நாட்டில் இருந்து அங்கே போயிருக்காரு டெல்லிக்கு. ஸோ அவருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நம்மளோட கல்ச்சரை பற்றி. ஸோ அவர் டோட்டலி அக்ரீட் வித் மீ.
கலைஞர்கள் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க, மியூசிக் காலேஜ் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க, ஸ்காலர்ஷிப் எல்லாம் இருக்குது, ஆனால் பேட்ரனேஜ் வேணும் இல்லையா?
நீங்கள் சொன்னது பொதுவாக எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தா ஈவன் வோக்கல் வீணை ஃப்ளூட் இதெல்லாம் சில வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த வரவேற்பு அப்போது இருந்த ரிச்னஸ் இப்போ இல்லை.
இன்னும் ஒரு 10 வருஷத்தில் உங்கள் காலேஜிலேருந்து குறைஞ்சது ஒரு 10 தவில் நாசர வித்வான்கள் நல்ல ஒரு டாப் கிரேடுக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு?
இப்போ கத்துண்டா போகிறது, இது வந்து பயாலஜி பாட்டனி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்லை. படிச்சுட்டு எனக்கு எல்லாம் புரிஞ்சிருதுன்னு தெரியறதுக்கு, இப்போ மனசுக்கு எது புரிஞ்சதோ இப்போ வாத்தியம் வாசிக்கிறவங்களுக்கு வந்து கைக்கு புரிய வைக்கணும். அது அவங்க புரிஞ்சுன்னு பண்ணால் தான் முடியும். நான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நான் சொல்ல முடியாது.
தமிழ்நாடு இசை பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கு மட்டுமே தங்கி படிக்கும் விடுதி உள்ளது. இதனால் ஆண் மாணவர்கள், அதிலும் குறிப்பாக நாகஸ்வரம் தவில் இசையை கற்று வருபவர்கள் வெளியே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி படிக்கும் சூழல் உள்ளது. அதற்கு பல மாணவர்களுக்கு பொருளாதார வசதி இடம் கொடுக்கவில்லை. எனினும் சிரமங்களுக்கு மத்தியில் ஆர்வத்துடன் பயின்ற ஒரு மாணவர் ஒருவருடன் பேசினேன்.
இப்போ காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்க, ஏதோ ரூம்ல தங்கியிருக்கீங்க வெளியூர்ல வந்து, அங்கே ரூம்ல சாதகம்லாம் பண்றதுக்கு வசதி இருந்துச்சா?
சாதகம் பண்ணும்போது அவங்களுக்கு இடையூறாக அவங்க வேலை செஞ்சுட்டு வந்து இதுமாரி ஏன்பா வாசிக்கிற, கொஞ்சம் அமைதியாக இருக்கும். நானே ரொம்ப முடியாமல் தான் வந்து படுக்கிறேன், இந்த டைம்ல நீ வாசிக்கும் போது எனக்கு இடைஞ்சலாக இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க தான் சார்.
அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு?
நீங்கள் உங்கள் வேலை பார்க்கும்போது நான் என்ன வந்து இடையூறு பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா நான் வாடகை வீட்டில் தான் தங்கியிருக்கிறேன். அப்படின்னும்போது அவங்க நேராக போய் வீட்டு ஓனருங்கிட்ட தான் போய் சொல்லுவாங்க. அப்படின்னும்போது நமக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார், நம்ம அவங்களையும் பகைச்சிக்க முடியாது.
அதனால் வந்து ஐயோ முழுமையாக நம்மளால் சாதகம் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த மனசில் கவலை இருக்கா உங்களுக்கு?
கவலை இருக்குது தான் சார், இல்லைன்னு சொல்ல. அந்த கவலையை போகிறதுக்கு இந்த 1-4 அந்த டைம் எனக்கு பயன்படுது.
அதாவது காலேஜில் உட்காந்து சாதகம் பண்ண,
சாதகம் பண்ணுறது எனக்கு பயன் உள்ளதாக இருக்குது. அந்த டைமை நான் இங்கே வந்து பயன்படுத்திக்கிறேன்.
இப்போ 3 வருஷம் கோர்ஸ் வெற்றிகரமாக முடிச்சிட்டிங்க, ஒரு நாசர் வித்வான் ஆகிட்டீங்க. இந்த கலை வந்து உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும், ஒரு பெரிய வித்வானாக வந்து இதன் மூலம் நம்ம குடும்பத்தை முன்னு கொண்டு போக முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா?
நம்பிக்கை இருக்குது சார், இருக்குது. இதை நான் கற்றுக்கணும் போயிட்டு இந்த சூழ்நிலை வராத அளவுக்கு நான் இப்போ பயன்படுத்தி எங்கள் ஊர்லேயே கூட நான் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் ரெடி பண்ணுவேன் சார். இந்த கலையை அழியாத அளவுக்கு நான் மேற்கொண்டு மெருகேற்றுற மாதிரி செய்வேன் சார், என்னால் முடிஞ்ச செய்வேன் சார்.
தமிழ் சமூகத்தின் மீது தொலைக்காட்சி ஏற்படுத்தி இருக்கும் தாக்கம், நாகஸ்வரம் தவிலை தவிர இதர வாத்தியங்களை ஆதரிக்கும் கலாச்சாரம் ஆகியவை மங்கள இசை கலைக்கு பின்னடைவு ஏற்பட மிக முக்கியமான காரணங்கள் என கூறி வருந்துகிறார் கடந்த 60 ஆண்டுகளாக நாகஸ்வர இசையை கேட்டு விமர்சித்து வரும் ராமசுப்பிரமணியம்.
பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி என்பதற்கு பதிலாக தேய்மானம் என்கின்ற வகையிலே தான் தெரிகின்றது. வீடுகளிலேயே நல்ல நிகழ்ச்சி நடக்கணும்னா முதல்ல எடுத்தோன்னா இந்த மங்கள இசை அப்படிங்கிற இந்த நாதஸ்வரம் இருந்தது. ஆனால் அது இப்போ மிக குறைவாக இருக்குது, அதற்கு ஆதரவும் ரொம்ப குறைஞ்சின்னு வருது. அதை வந்து எல்லாரும் பெரிய அளவிற்கு அதை ரசிக்கிறதாகவும் தெரியல. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நாகரிக உலகத்தில் அந்த நாதஸ்வரம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கிற மாதிரி வேறு ஏதோ ஒரு சில இசைக்கருவிகள் அதெல்லாம் கேட்டுக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி, அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா அவளுக்கெல்லாம் அந்த பெரிய வித்வான்களுக்கெல்லாம் ஆதரவுங்கிறது குறையுது.
ஆலயங்களில் ஆதரவு குறைந்து நில உடைமைகள் தகர்ந்து ஜமீன்தார் முறை ஒழிந்து ரசிகர்களின் ஆதரவு மங்கி பாரம்பரிய இசை வேளாளர் சமூகமே இந்த கலையை முன்னெடுக்க தயக்கம் காட்டும் சூழலில் மங்கள இசைக்கு எதிர்காலம் என ஒன்று உள்ளதா? நாகஸ்வர தவில் கலை இன்னும் எவ்வளவு காலம் நிலைத்திருக்கும் சாத்தியங்கள் உள்ளன? இத்தொடரின் நிறைவு பகுதியில் அடுத்த வாரம் கேட்கலாம்.
நேயர்கள், இதுவரை கேட்டது மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 14-ஆம் பகுதி. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன்.
அடுத்து சில தலைப்புச் செய்திகளுடன் சார்ஸ் பீட்டர். ஈராக் ரமாதி நகரில் உள்ள மத்திய நிர்வாக வளாகத்தினுள் படையினர் முன்னேறிச் சென்றுள்ளனர் என அந்நாட்டு இராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் வைத்து சிப்பாய் ஒருவரை குத்தி தாக்க முற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இருவரை சுட்டுக் கொலை செய்துள்ளதாக இஸ்ரேல் இராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். சோமாலிய இஸ்லாமியவாத குழுவான அல் ஷபாப் ஆயுததாரிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் கென்ய போலீஸ் அதிகாரிகள் குறைந்தது 2 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்க டெக்சாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட சுழற்காற்று காரணமாக குறைந்தது 11 பேர் உயிரிழந்துள்ளனர்.
தலைப்புச் செய்தி கேட்டீர்கள். நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நமது இணையதளமான bbctamil.com கேட்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதேபோல் சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், Google+ மற்றும் ட்விட்டர் மூலமும் உடனுக்குடன் உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நமக்கு தெரிவிக்கலாம். வணக்கம் நேயர்களே.